ओम शांति। अव्यक्त मुरली, April 15, 1971। பாபா இது போல் கூறுகின்றார், நீங்கள் உருவாக்கக்கூடிய எண்ணங்களை சோதனை செய்யுங்கள். நான் மாஸ்டர் திருக்கால தரிசி என்ற ஸ்திதியில் நிலைத்திருக்கின்றேனா? இந்த ஸ்திதியிலிருந்து காரியங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்கள் ஒருபோதும் வீணான காரியங்கள் செய்ய மாட்டீர்கள். பாவ செயல்களை பற்றிய கேள்வி மனதில் கவலை அடைய வேண்டாம். நீங்கள் பாவ செயல்களின் கணக்கிலிருந்து கடந்து விட்டீர்கள். உங்களது பாவ எண்ணங்கள் மற்றும் செயல்கள் முடிவடைந்து விட்டது. இப்பொழுது வீணான எண்ணங்கள் மற்றும் செயல்களே பாக்கி உள்ளது. நீங்கள் வீணான விஷயத்தை சக்திசாலியான எண்ணங்களாக மற்றும் சக்திசாலியான காரியமாக மாற்ற வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். ஸோ பாபா சொல்லக்கூடிய விஷயம், நாம் பாவ எண்ணங்கள் மற்றும் செயல்களிலிருந்து விலகிவிட்டோம். இப்பொழுது நாம் வீணான எண்ணம் மற்றும் செயலை சக்திசாலியான எண்ணம் மற்றும் செயல்களாக மாற்ற வேண்டும். இந்த ஒரு மகா வாக்கியத்தை டாக்டர் சச்சின் பாய்ஜி அவர்கள் டிஸ்கஸ் செய்ததை சாரமாக பார்க்கலாம். பிரதர் திருக்கால தரிசி ஸ்திதியை எடுத்துக்கொள்கின்றார். அதனுடைய விளக்கம், மேலும் எந்தெந்த விஷயம் திருக்கால தரிசி அல்ல, மேலும் எந்தெந்த விஷயங்கள் திருக்கால தரிசி என்று கருதப்படுகின்றது என்ற டிஸ்கஷனை செய்கின்றார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் 7 points டிஸ்கஸ் பண்ணுறாங்க. திருக்கால தரிசி என்றால் முக்காலத்தின் விஷயத்தை அறிந்து கொள்வது, அதாவது கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம். ஆனால் பொதுவாக மக்கள் எது போன்ற விஷயங்களெல்லாம் திருக்கால தரிசின்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக பாபா சொல்லக்கூடிய விஷயம் அது போல் அல்ல. ஸோ திருக்கால தரிசி அல்ல அப்படின்ற விஷயத்தை 7 points டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதனை பார்க்கலாம். முதல் பாயிண்ட்டு, இந்த பிறவியிலிருந்து முற்பிறவிக்கு செல்லக்கூடிய விஷயம், அதன் மூலமாக அதற்கு முன் பிறவி எடுத்து பார்ப்பது, இது வந்து திருக்கால தரிசி அல்ல. ரெண்டாவது டைம் ட்ராவல், இந்த பிறவியிலிருந்து அவர்களுடைய முற்பிறவியின் காலகட்டத்திற்கு செல்வது, அதனை அலசி பார்ப்பது, இதுவும் திருக்காலதரிசி அல்ல. மூன்றாவது தாட் ரீடிங், எண்ணங்களை தெரிந்து கொள்வது, எதிரில் இருக்கக்கூடிய மனிதனின் சிந்தனைகள், அவர்கள் எது போல் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை அறிந்து கொள்வது, இதுவும் பாபா சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. நான்காவது தெளிவாக தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒலியை கேட்பது. ஸோ இங்கிருந்து கொண்டே தூரமாக இருக்கக்கூடிய இடத்தில் பேசக்கூடிய ஒலியை கேட்டறிவது, இது திருக்கால தரிசி அல்ல. ஐந்தாவது கிளியர் தர்ஷன், தெளிவாக பார்ப்பது, இருந்த இடத்தில் இருந்து கொண்டு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக பார்ப்பது, இதுவும் திருக்கால தரிசி அல்ல. ஆறாவது ஃபார்ச்சூன் டெல்லிங், ஒருத்தருடைய முகம் மற்றும் கையை பார்த்து நீங்கள் எதிர்காலத்தில் இதுபோல் இருப்பீர்கள் என்பதனை கூறுவார்கள், இதுவும் திருக்கால தரிசி அல்ல. ஏழாவது சிக்ஸ்த் சென்ஸ், எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், இது போன்ற சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அது போன்ற திறமைகள் இருக்கின்றது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி அவர்களுக்குள் இருக்கும். அது போன்ற குழந்தைகளை இண்டிகோ குழந்தைகள் என்று அழைப்பார்கள். அவர்கள் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு ரூமுக்கு அழைத்து சென்றால் 24 மணி நேரத்திற்கு முன்பாக இந்த ரூமுக்கு யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்ற தெளிவான இன்ஃபர்மேஷன் அவங்களால கொடுக்க முடியும். ஆனால் இதுவும் திருக்காலதர்சி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அடுத்த டிஸ்கஷனுக்கு போகிறாங்க. எந்தெந்த விஷயங்கள் பாபா சொல்லக்கூடிய திரிகாலதரிசி, அதனுடைய ஸ்திதி எப்படி இருக்கும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறாங்க. முதல் பாயிண்ட்டு, முற்பிறவிகளை பார்ப்பது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்த அனைத்து பிறவிகளையும் பார்ப்பது. அனாதியில் எது போல் இருந்தார்கள், ஆதியில், மத்தியமத்தில், அந்திமத்தில் எது போல் இருந்தார்கள், முழு 5000 வருடத்தில் அவர்களுடைய பிறவியில் ஆத்மா எந்த மாதிரி உயர்ந்து இருந்தது, அதன் பின்பு எவ்வாறு கீழே இறங்கி வந்தது, இதனை பார்ப்பது தான் முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ரெண்டாவது பாயிண்ட்டு, டைம் டிராவல். இந்த முழுமையான 5000 வருடத்தில் எந்தெந்த காலகட்டத்தில் ஆத்மா எது போல் இருந்தது என்பதனை அந்தந்த காலகட்டத்திற்கே சென்று பார்த்து உணர்வது. சத்யுகத்தில் ஆத்மா எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது என்பதனை தெரிந்து உணர்ந்து கொள்வது. துவாபர யுகத்தில் எவ்வாறு பூஜைக்கு தகுதி வாய்ந்த ஆத்மாவாக இருந்தது என்பதனை உணர்ந்து கொள்வது. அதே போல பிராமணன் மற்றும் ஃபரிஸ்தா நிலை. ஸோ அந்தந்த காலகட்டத்தில் ஆத்மாவின் நிலை என்பதனை அறிந்து கொள்வது தான் திருக்காலதரிசி ஸ்திதி ஆகும். மூன்றாவது, தாட் ரீடிங். எதிரில் இருக்கக்கூடியவருடைய மனதின் தேவையை அறிந்து கொள்வது, மேலும் அவர்களுடைய உள் நோக்கத்தை தெரிந்து கொள்வது. சில பேர் சென்டருக்கு வரலாம், ஆனால் அவங்க தீய நோக்கத்துடன் கூட வரலாம். அதுபோல் வரும்போது ஒரு திருக்காலதரிசியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த தீய நோக்கத்தை அறிந்து கொள்வார்கள். ஸோ அந்த ஒரு ஸ்திதி தான் திருக்காலதரிசி ஸ்திதி என்று கூறப்படுகின்றது. நான்காவது, தெளிவான ஒளியை கேட்பது. பக்தர்களின் கூக்குரலை கேட்பது தான் தெளிவான ஒளியாக இருக்கின்றது. அடுத்தது, தெளிவான தர்ஷன். இவர்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே உலகத்தில் எது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை தெளிவாக அவர்களால் பார்க்க முடியும். அதுபோல திருக்காலதரிசி ஸ்திதியில் இருக்கக்கூடியவர்களின் ஆத்மா சம்பூர்ணமாக தெளிவாக இருக்கும். ஆறாவது, ஃபார்ச்சூன் டெல்லிங். இவர்களால் எந்தெந்த ஆத்மாக்கள் எது போல் ஆவார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள முடியும். இந்தந்த ஆத்மா பாபாவின் பக்கா குழந்தைகள் என்று இவர்களால் சொல்ல முடியும். ஸோ அதுபோல ட்ராமா மற்றும் அவர்களுடைய எண்ணங்கள் இணைந்தே செல்லும். ட்ராமாவில் வரக்கூடிய சூழ்நிலைகள், காட்சிகள், நிகழ்வுகள், சந்தர்ப்பங்கள் அனைத்தும் இவர்களுடைய எண்ணங்களுடன் இணைந்து செல்லும். அதுபோல அவர்களால் உணர முடியும். எந்தெந்த நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றது அப்படின்ற எண்ணங்கள் அவர்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இதனை திருக்காலதரிசி ஸ்திதி என்று கூறலாம். ஏழாவது, சிக்ஸ்த் சென்ஸ். இவங்க வந்து கம்ப்ளீட்டாக இவங்களால் உணர முடியும் உலகத்தில் எது போன்று நடந்து கொண்டிருக்கின்றது, வருங்காலத்தில் எது போன்று நடக்க இருக்கும் அப்படின்றத சம்பூர்ணமாக முழுமையாக அவர்களால் உணர முடியும், தெரிந்து கொள்ள முடியும். பார்ப்பது, கேட்பது எல்லாமே எல்லா விஷயத்திலையும் தெளிவாக இருப்பார்கள். இவர்களைத்தான் திருக்காலதரிசி என்று கூற முடியும். ஸோ பாபா, நீங்கள் அது போன்ற ஸ்திதியில் இருக்கின்றீர்களா என்று கேட்கின்றார்கள். அது போன்ற திருக்காலதரிசி ஸ்திதியில் இருக்கும்போது நம்முடைய எண்ணங்கள், செயல்கள் சக்திசாலியாகவே ஆகிவிடும். ஸோ நம்முடைய ஹோம்ஒர்க், எந்த மாதிரி நாம் இருக்கின்றோம், நமக்குள் இருக்கக்கூடிய வீணான எண்ணம் மற்றும் செயல்களை மாற்றியே ஆக வேண்டும். பாபா சொல்வது போல், சக்திசாலியான எண்ணம் மற்றும் செயல்களை கொண்டு வர வேண்டும். ஓம் சாந்தி.